Dear brethren, once again we rejoice to be able to share a lesson from the Word of God with you.
பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
Some of your Bibles might call the city of Tyre, Tyrus.
உங்கள் சிலருடைய வேதத்தில் தீரு என்கிற பெயர் அல்லது வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கும், ஆனா தமிழ் அப்படி இல்ல.
It is the same city and I will refer to it as the city of Tyre.
தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற தீரு என்ற அந்த பட்டணத்தை அப்படியே குறிப்பிட்டு இந்த பாடத்துல நான் தொடர்ந்து பேசுவேன்.
The goal of this lesson is to try to demonstrate that God, of course, has known that there has been a long period of time since 1914.
இந்த பாடத்தினுடைய மையமான கருத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் 1914 வருஷத்துக்கு பின்பு ஒரு குறிப்பிடப்பட்ட கால இடைவெளி உள்ளது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று நிரூபிப்பதே.
So it is a prophetic study which we hope will encourage our faith in the overall plan of God.
அதனால் இந்த பாடம் ஒரு தீர்க்க தரிசன பாடமாக அமைந்து தேவனுடைய திட்டத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம்.
We'd like to start in Ezekiel the 28th chapter.
எசேக்கியேல் 28 அதிகாரத்தை புரட்டி நாம் ஆரம்பிக்கலாம்.
We'd like to read Ezekiel 28 verses, just verse 2.
இரண்டாம் வசனம் வாசிக்கலாம். 28:2 எசேக்கியேல் 28:2 தமிழில்.
உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல.
We read in this verse about the prince of Tyre.
இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தீருவின் அதிபதி பற்றி பேசியிருக்கு.
He says he's a god.
அவன் ஒரு ஆண்டவன் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு.
That he sits in the seat of God.
கர்த்தருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறான் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு.
And yet the verse tells us he is but a man.
ஆனாலும் அந்த வசனம் அவர் ஒரு மனுஷன் என்றே அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம்.
Now we'd like to read 2 Thessalonians 2.
இரண்டாம் தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம்
verses 3 and 4.
3-4 வசனங்களை நாம் வாசிப்போம்.
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான்.
The Apostle Paul prophesizes that there will come a falling away in the church.
சபையில ஒரு விசுவாசத்துல ஒரு துரோகம் நடக்கும் என்று இங்க அப்போஸ்தல் பவுல் சொல்லி இருப்பதை நாம் கவனிக்கிறோம்.
Says he described it as the man of sin.
அந்த ஒரு விசுவாசத்துக்கு துரோகம் நடக்கும் பொழுது அங்க கேட்டின் மகன், பாவ மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம் அங்க பார்க்கிறோம்.
The son of destruction.
அதாவது கேட்டின் மகன்.
And this is depicting the line of popes that ruled over the Roman Catholic Church.
இது ரோம கத்தோலிக்க திருச்சபையை வரிசையாக தொடர்ச்சியாக ஆளுகிற அந்த போப்பினுடைய வரிசையை குறிப்பதாக நாம் பார்க்கிறோம்.
The popes present themselves as if they are God's representative.
கண்டிப்பாக அந்த போப் அவர்கள் எல்லாம் அனைவருமே தங்களை தேவனுடைய பிரதிநிதியாக எண்ணுவதை சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம்.
And the popes present themselves as sitting in the temple of God.
அது மாத்திரமல்ல, தாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் போல தங்களை அவர்கள் காண்பித்துக் கொள்வதையும் நம்ம பார்த்திருக்கிறோம்.
This is the same language that was used to describe the prince of Tyre.
இதே போலதான் தீருவினுடைய அதிபதியும் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
So the prince of Tyre represents the line of popes of the papacy.
அதனால் அங்க தீருவின் அதிபதி என்று சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய போப் அவங்களை எல்லாம் குறிப்பதாக நாம் பார்க்கிறோம்.
Let's turn back to Ezekiel 28.
மறுபடியும் எசேக்கியேல் 28 அதிகாரத்துக்கு நாம போகலாம்.
And we would like to read verse 12.
12 வசனத்தை நாம் வாசிப்போம்.
மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண
அழகுள்ளவன்.
இங்கு தீருவினுடைய ராஜாவை பார்க்கிறோம்.
And we believe this represents Satan.
அது சாத்தானை அடையாளப்படுத்துவதாக நாம பார்க்கிறோம்.
The following verses describe Lucifer before he fell.
அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் நாம் அறிந்ததே, அவை அனைத்தும் லூசிபர் விழுவதற்கு முந்தி இருந்ததை பற்றி பேசக்கூடிய வசனங்கள்.
But for our lesson, we just want to point out that the king of Tyre is Satan, and the prince of Tyre would be the line of popes of the Roman Catholic Church.
ஆனால் இன்றைய நம்முடைய பாடத்துக்காக நாம் சொல்ல வருவது என்னன்னா, இந்த தீருவின் ராஜா என்று சொல்லும் பொழுது அது சாத்தானை குறிப்பதாகவும், தீருவின் அதிபதி என்று சொல்லும் பொழுது அது ரோம கத்தோலிக்க அந்த தலைவர்களாய் இருக்கக்கூடிய போப்புகளை குறிப்பதாகவும் நாம் இங்கு பார்க்கிறோம்.
You know from your previous studies that Satan developed the Roman Catholic Church as a counterfeit of the true kingdom of God.
நமக்கு ஏற்கனவே தெரியும், சாத்தான் இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபையை ஒரு பொய்யான அமைப்பாக உருவாக்கி இருக்கிறான் என்பது நமக்கு தெரியும்.
With this background, we'd now like to look at Isaiah 23.
இந்த ஒரு பின்னணியோடு நாம் இப்போ எசேக்கியேல்
Isaiah 23.
ஏசாயா 23 அதிகாரத்துக்கு நாம் செல்லலாம்.
And we'd like to read verses
15.
அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும்.
We have a time prophecy here of 70 years.
இந்த வசனத்தில் 70 வருஷங்களை குறிக்கிற ஒரு கால தீர்க்க தரிசனம் இருப்பதை நாம் பார்க்கலாம்.
Brother Russell never wrote about this.
இந்த வசனத்தை பற்றி, இந்த கால தீர்க்க தரிசனத்தை பற்றி சகோதரர் ரசல் அவர்கள் எதுவும் எழுதவில்லை.
None of the fine Bible students in Brother Russell's day wrote about this.
அது மாத்திரமல்ல, சகோதரர் ரசல் அவர்களுடைய நாட்களில் இருந்துட்ட வேத மாணவர்களுக்கும் கூட யாரும் இந்த வசனத்தை பற்றி எதுவும் எழுதவில்லை.
We believe the Lord hid it from their sight for a very specific purpose.
இப்படியாக அவர்கள் அனைவருடைய கண்களுக்கும் இந்த வசனத்தை தேவன் மறைத்தது ஒரு விசேஷமான காரணத்துக்கு என்று நாம் நம்புகிறோம்.
He did not want it to be revealed until after it had been fulfilled.
இது இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பு அது வெளிப்பட வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இல்லாததினால் அப்படி அவர் செய்திருக்கிறார்.
And he wants it to be an encouragement for you and I living this long after 1914.
இது 1914 வருஷத்துக்கு பின்பு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசேஷமான உற்சாகம் தரக்கூடிய வசனமாக இருக்கும் படிக்கு தேவன் அப்படி செய்திருக்கிறார்.
So a very humble brother. He was never an elder. He would not let his name stand. A very humble brother in the United States named Walter Bednarz.
ஒரு அருமையான சகோதரன், அவர் தன்னுடைய பெயரை வெளியிட விரும்பாத ஒரு சகோதரன், அவரை பற்றி சகோதரர் சொல்கிறார்.
He would never let his name stand for elder. And he gave an interpretation of this prophecy in talking with brethren,
அவர் சகோதரர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்தார்.
Maybe about the year 1998.
ஒருவேளை அது 1998 வருஷத்தை பற்றி இருக்கலாம்.
And all the brethren were so surprised at the understanding he gave. All the brethren were very surprised by this understanding.
அந்த வசனத்தை குறித்து அவர் கொடுத்த அந்த கருத்தை பார்த்து சகோதரர்கள் அனைவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள்.
The expression in that day refers to the thousand year day of the Lord.
அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அக்காலத்திலே என்கிற அந்த வார்த்தை கர்த்தருடைய நாளை அங்கு குறிக்கிறதாக பார்க்கிறோம். 1874 பிந்தைய காலப்பகுதி.
Which begins in 1874.
Continue.
And Tyre, we've already seen, represents the papacy.
இங்கு தீரு போப் மார்க்கத்தை குறிக்கிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம்.
That she, as the harlot, would be forgotten for a 70-year period.
இங்கு அந்த தீரு ஒரு வேசியை போல ஒரு 70 வருஷங்களுக்கு மறக்கப்பட்டிருப்பாள், அதாவது போப் மார்க்கம் மறக்கப்பட்டிருக்கும் என்று நாம் அங்கு பார்க்கிறோம்.
Now we notice it doesn't say she was destroyed. That's not the point.
இங்கு அவள் அழிக்கப்பட்டிருப்பாள் என்று அங்கு பேசல, அது அங்கு சொல்லப்படவில்லை.
Just that she was forgotten.
மாறாக மறக்கப்பட்டிருப்பாள் என்றே அங்கு சொல்லப்பட்டிருக்கு.
It says she was forgotten 70 years in the days of one king.
இந்த வசனத்தில் அவள் ஒரு ராஜாவினுடைய காலத்தில் 70 வருஷங்களுக்கு மறக்கப்பட்டிருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
And it had to be sometime after 1874 because it was in that day.
கண்டிப்பாக இந்த தீர்க்க தரிசனம் 1874 பின்பாக இருந்திருக்கணும். காரணம் அது அக்காலத்திலே என்று அந்த கர்த்தருடைய நாளை பற்றி அங்கு சொல்லியிருக்குது.
You will remember that the Lord allowed a 2,520 year period called the Gentile times where four different universal empires would rule over Jerusalem.
நாம் அனைவருக்கும் தெரியும், தேவன் ஒரு 2,520 ஆண்டுகள் நான்கு உலக பேரரசுகளுக்கு, அதாவது புறஜாதி ராஜாக்களுக்கு ஆளுகை செய்யும்படிக்கு அனுமதித்திருந்தார் என்று.
All of these kingdoms were monarchies, or they were ruled by a monarch or by a king.
இந்த சாம்ராஜ்யங்கள் அனைத்தும் அது ஒரு முடியாட்சி, அப்படின்னா மன்னர் ஆட்சி என்று நாம் அங்கு சொல்லுவோம். தனிப்பட்ட ராஜாக்களினால இந்த ராஜ்யங்கள் ஆளுகை செய்யப்பட்டது.
But when the 2,520 years was fulfilled in 1914, the Lord directed that the Great World War would break out.
ஆனா இந்த அனுமதிக்கப்பட்ட 2,520 ஆண்டுகள் 1914 வருஷத்தோடு முடிவுக்கு வந்தபோது தேவன் முதலாம் உலக போரை அங்கு அனுமதித்தார்.
The monarchies ceased to be as rulers.
அந்த முடியாட்சி மன்னர்கள் அவர்கள் அந்த ராஜாக்களாக இருந்து ஆளுகை செய்கிற காலம் அது முடிவுக்கு வந்தது.
Other forms of government were experimented with.
அதற்கு பின்பு வேறு விதமான ஆளுகை அல்லது அரசாட்சி முறைமைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு உலக தேசங்கள் மீது.
But the kings or the monarchs by which the papacy, the harlot, had had her relationships were wiped away.
ஆனால் இந்த வேசி, அதாவது இந்த போப் மார்க்கம் தொடர்பு கொண்டிருந்த அந்த உலகத்தின் ராஜாக்களுடைய அந்த காலங்கள் முடிவுக்கு வந்திருந்ததை நாம் மறுபடியும் நினைவு கூறுகிறோம்.
So the kings and queens we see today in Europe, they're but figureheads.
ஒருவேளை இன்னைக்கு ஒரு சில தேசங்கள்ல ராஜாக்களும் ராணியும் இருப்பதை நாம பார்க்கலாம், ஆனால் அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு ஸ்தானத்துக்குரிய அதிகாரம் எதுவும் இல்லை.
But since 1914 there's only been one king that the Lord would recognize.
1914 வருஷத்துக்கு பின்பு தேவன் அங்கீகரிக்கிற ஒரே ஒரு ராஜா மாத்திரமே இருக்கிறார்.
And that would be our returned Lord and King Jesus Christ.
அது நம்முடைய இரண்டாம் வருகையிலே வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே.
So the brother suggested that the 70 years started in 1914, the days of one king.
அதனால சகோதரர்கள் சொன்னது, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 70 வருஷங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இயேசுனுடைய 2 வருகைக்கு பின்பு அது நடக்கக்கூடிய அல்லது நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கு.
If we add 70 years, that brings us to 1984.
ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனத்தை 1914 அப்புறம் நாம கூர்ந்து கவனிக்கும் போது அது ஒரு முக்கியமான வருஷத்துக்கு நம்மை அழைத்து வருது. அது 1874.
So what happened in 1984 with this harlot, Tyre?
அதனால தீர் என்று வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் அமைப்புக்கு அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் என்ன நடந்துச்சு? 1874.
The harlot Tyre papacy started to be remembered by world leaders.
அந்த வருஷத்துல, அதாவது 1984 பின்பு அந்த வேசி மீண்டுமாக இந்த பூமியின் ராஜாக்களினால நினைக்கப்பட்டால், நினைவு கூறப்பட்டால்.
The specific event he looked to was that the United States government reestablished an embassy with the Vatican.
குறிப்பிடும்படியான அந்த சம்பவம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அமெரிக்க தேசம் அந்த வருஷத்துல வாட்டிகனில் தங்களுடைய தூதரகத்தை திறந்தாங்க.
But what took place was much more important than that.
ஆனா இதைவிட முக்கியமான விஷயங்களும் இருக்கு.
Let's read verse 16 and 17.
23 அதிகாரம் ஏசாயால வாசிப்போம், 16-17 வசனங்கள்.
மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றித்திரி, நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீர்வை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்திற்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும்.
The president in 1984 was Ronald Reagan.
1984 அமெரிக்க பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகனாக இருந்தார்.
The Pope was John Paul II.
அப்போ போப்பாக இருந்தவர் 2nd John Paul.
And as we can see the you're not going to see it with this, so that's okay. As you can see, it says the Holy Alliance.
In the picture la nama paakrom anga sollapattirukirathu oru parisuthamana oru kootani. Holy Alliance endra anga ezhudirupadhai nama anga paakrom.
How Reagan and the Pope conspired to assist Poland's solidarity movement and hasten the demise of communism.
அங்க மேல் எழுதி இருக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை அங்க பாக்குறோம். அதாவது அந்த பிரசிடென்ட் ரீகன் மற்றும் போப் போலாந்துக்கு ஒரு நிலையான தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இந்த கம்யூனிசத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு.
The date of this Time magazine is 1992.
இந்த டைம் மேகசினுடைய அந்த அது வெளிவந்த காலம் 1992.
But it was a expose or an investigative report that exposed what had been going on 10 years earlier.
ஆனா உண்மையிலேயே அந்த புத்தகம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை பத்தின ஒரு ஆராய்ச்சியினுடைய வெளியீடாக அங்க இருந்தது.
You might remember that Pope John Paul II visited India.
ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2nd ஜான் பால் போப்பாக இருந்த போது இந்தியாவையும் கூட அவர் வந்து பார்த்து சென்றார்.
He had been the most traveled pope in all time to that point.
அது வரைக்குமே அவரே வந்துட்டு அதிகமாக உலகம் முழுக்க பயணம் செய்த ஒரு போப்பாக இருந்தார்.
He was so personable and nice, everyone thought of him as their grandfather.
ரொம்ப ஒரு அருமையான போப்பாக அவர் இருந்தார். கிட்டத்தட்ட அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஏதோ தங்களுடைய சொந்த தாத்தாவை பார்த்தவர் போல அவர்கள் அங்க பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஜனங்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்த போப் அவர்.
He was the first Polish Pope.
அவர் போலாண்ட்ல இருந்து வந்துட்ட முதல் போப்பாக அவர் இருந்தார்.
And the President of the United States And Pope John Paul II worked together to bring down Poland, communism, starting in Poland.
In the president, Donald Reagan, மற்றும் ஜான் பால் II போப் இவர்கள் இருவரும் சேர்ந்து போலாந்துல அது வரைக்கும் இருந்துட்ட கம்யூனிச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர்.
The president ordered the Central Intelligence Agency, the CIA, to give money and support and intelligence to the Pope's priests and bishops and cardinals inside Poland.
போலாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த போப்பினுடைய என்ன சொல்லலாம் அவர் தரப்பு ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு உதவியை செய்யும்படிக்கு மத்திய புலனாய்வு துறைக்கு சிஐஏ அது அமெரிக்காவில் அந்த துறைக்கு இந்த பிரசிடென்ட் கட்டளையிட்டதாகவும் நாம் அங்கு பார்க்கிறோம்.
So the big showdown came when Pope John Paul II flew into Poland.
ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்து நிறைவேறியச்சு. இந்த போப் அந்த போலாந்து தேசத்துக்குள்ள அவர் நுழைந்த போது.
But the Polish labor union, the Solidarity, rose to meet the Pope at the airport, and in the cities they supported the Pope so strongly that the communist leaders had to back down.
போப் போலாந்துக்குள்ள பிரவேசித்த போது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ஆதரவும் அந்த சாதாரண ஜனங்கள் மத்தியில் அவருக்காக அங்கு இருந்தது என்று பார்க்கிறோம். அது அங்கு இருந்த அந்த கம்யூனிச தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவாகவும் அது அமைஞ்சது.
The world watched as the communist powers blinked because they would not touch the Pope.
அந்த சமயம் இந்த கம்யூனிஸ்டத்தினுடைய ஒரு ஒரு பிடி தளர்ந்தது என்று நாம பார்க்கிறோம். காரணம் அவங்கனால போப்புக்கு விரோதமாக எதுவும் அங்க செய்ய இயலாமல் போனது.
After Poland fell from communism, then followed Czechoslovakia.
போலாந்துல கம்யூனிசம் விழுந்த பிறகு செக்கோஸ்லோவாக்கியாலையும் அந்த கம்யூனிசம் விழுந்தது.
Then Yugoslavia.
பின்பு
We don't even have those countries today.
இன்னைக்கு அந்த தேசங்களை கேட்பவர்கள் ரொம்ப குறைவானவர்களாக இருக்கிறாங்க.
Then Hungary, then Romania, then Moldova.
So Hungary, Romania, Moldova போன்ற தேசங்களிலும் இந்த கம்யூனிசம் வீழ்ச்சி அடைந்தது.
And eventually the USSR itself broke up.
கடைசியாக நம்ம பார்க்கிறோம் ரஷ்யா கம்யூனிச ரஷ்யா வீழ்ச்சி அடைந்தது.
And the wall between East and West Berlin came down.
கிழக்கு மற்றும் மேற்கு பெர்லினுக்கு இடையில் இருந்த அந்த பெர்லின் சுவர் தகர்த்தெறியப்பட்டது என்று பார்க்கிறோம். இதெல்லாம் சரித்திரத்தில் முக்கியமான நிகழ்வுகள்.
And East and West Germany were united.
அவர்கள் சேர்ந்தாங்க என்று அங்க பார்க்கிறோம்.
The thing that's so interesting is that ever since John Paul II, the next two popes, including the current one, Pope Francis, continue to have the world leaders flock to have their pictures taken with him.
இங்க நாம பார்க்கிறோம் போப் ஜான் பால்க்கு பின்பு வந்துட்ட இரண்டு போப்புகளையும் அதே சமயத்தில் இப்ப இருக்க போப்பையும் நாம பார்க்கும் பொழுது இவர்களுக்கு தற்காலத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் தலைவர்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் இருக்கிறத நாம அங்க பார்க்க முடியும். அவர்களால ஈர்க்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
We would ask ourselves why that would be. The Vatican doesn't have an army.
ஒருவேளை நாம யோசிக்கலாம் வேட்டிகனுக்கு அதாவது போப்பினுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஏன் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ராணுவம் இல்லை என்று.
But the Vatican has influence and the Vatican has money.
ஆனா இந்த வேட்டிகனுக்கு ராணுவம் தான் தனியா இல்லையே ஒழிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியும் அவர்களிடத்துல நிறைய பணமும் இருப்பதை நாம கவனிக்கணும்.
The papacy has over 1 billion followers over which the pope has some amount of influence.
இன்னைக்கு போப் மார்க்கத்துக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேலான ஜனங்கள் மீது ஒரு ஆதிக்கம் இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்.
The pope also has a vast financial empire that spread all around the world in almost every country.
அது மாத்திரமில்லை இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய என்ன சொல்லலாம் ஒரு ஒரு பொருளாதார ஒரு சாம்ராஜ்யமே இந்த போப் மார்க்கத்திடம் இருக்கு என்று நாம் பார்க்கிறோம்.
It's very difficult for people to find out how much financial wealth the papacy actually has because they do not have to report to anybody.
ஒருவேளை ஜனங்களுக்கு இவர்களுடைய பொருளாதார அந்த சக்தி என்பது எந்த அளவுக்கு இருக்கு என்பதை கண்டுபிடிப்பதில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம். அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் இடத்துல அந்த பொருளாதாரம் இருக்கு.
But it is known that they are a vast holder of shares in a wide variety of corporations around the world.
ஆனால் நாம இந்த போப் மார்க்கத்தை நன்கு கவனிக்கும் போது இன்னைக்கு மிகப்பெரிய தொழில்களில் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பங்குதாரர்களாக இந்த அமைப்பு இருப்பதை நாம காண முடியும்.
And they intentionally get Roman Catholics to sit on the boards of vast corporations.
கண்டிப்பா மிகப்பெரிய நிறுவனங்களில் இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு ஒரு பங்கு அங்கு இருக்கும் என்று நாம் அங்கு பார்க்கிறோம்.
So all the sitting presidents from Eisenhower through John F. Kennedy, our first Roman Catholic president, Ronald Reagan, Jimmy Carter, the two Bushes, all our presidents right up to Donald Trump have all gone to the Vatican to have their photos taken with the Pope and have their private meetings.
அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சகோதரர் குறிப்பிட்ட நிறைய முந்தைய பிரசிடென்ட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வரைக்குமே அது டொனால்ட் ட்ரம்ப்பாக இருந்துட்டாலும் இவர்கள் வேட்டிகனுக்கு செல்லுவதும் அங்க இருக்கக்கூடிய போப்போடு புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதும் இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் செய்வதை நம்ம காலம் காலமாக பார்க்கிறோம்.
Just last year, for the first time in history, the United States governing body, the Senate and the Congress, invited the Pope to speak to the entire government in the of Washington DC right in the Capitol building.
கடந்த வருஷம் இதுவரைக்கும் இல்லாத மாதிரி அல்லது வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்கன் கவர்மெண்ட் அங்க வாஷிங்டன் டிசிக்கு போப்ப வந்து வரவேற்றதை நாம் அங்க பார்க்கிறோம்.
Surprisingly, they don't do that with any Protestant leaders.
ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது வேற எந்த புராட்டஸ்டன்ட் தலைவர்களுக்கும் அவர்கள் அங்க செய்யல.
The Protestant leaders are watching that and they take note. He gets invited, but we aren't.
Pardon me?
The Protestant leaders are watching. They take note that the Pope gets that kind of an invitation to address the powers, but they aren't getting that invitation.
அமெரிக்கால இருக்கிற புராட்டஸ்டன்ட் தலைவர்கள் இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் மத்தியில போப்புக்கு இப்படியாக பேசுவதற்கு அனுமதி அங்க கிடைக்குது, ஆனா நமக்கே அவர்கள் மத்தியில பேசுவதற்கு அனுமதி கிடைக்கல என்பதை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கிறாங்க, கவனிக்கிறாங்க.
I want to stop for a second because a photo is here of the Pope Mobile.
கொஞ்ச நேரம் நம்ம இங்க கவனிக்கலாம், அங்க போப்பினுடைய போட்டோவை சகோதரர் நமக்கு அங்க போட்டிருக்கிறார்.
It reminded me of an unusual coincidence.
ஒரு வினோதமான ஒரு சம்பவத்தை எனக்கு இது ஞாபகப்படுத்துது.
Both President Ronald Reagan and Pope John Paul II both had assassination attempts against their lives. Ronald Reagan, when he was president, and Pope John Paul II both had someone try to kill him with a gun.
இந்த இரண்டு பேருக்கு இடையில ஒரு ஒற்றுமை இருக்கு. பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகன் மற்றும் போப் ஜான் பால் ஜான் பால் என்ன ஒற்றுமை என்று பார்க்கும்போது இரண்டு பேரையுமே கொல்லுவதற்கு முயற்சி செய்தாங்க, துப்பாக்கியை வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள்.
But they both lived.
ரெண்டு பேரும் அதற்கு தப்பித்தார்கள் என்று பார்க்கிறோம்.
And for the Pope, they said, look, you can't kill God.
போப்புக்கு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் கடவுள் மாறி தேவன் மாறி அவரை யாரும் கொல்ல முடியாது என்று சொன்னாங்க.
They didn't say that about Ronald Reagan.
ஆன அதே வார்த்தைய பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகன் அவர்களுக்கு யாரும் சொல்லல.
Let's bring this up to Donald Trump.
இப்போ இந்த விஷயங்களை நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் கொண்டு வரலாம். இப்போ அங்க பார்க்கலாம் நம்ம.
His first trip abroad as elected president, he made three stops on that trip.
அவருடைய அல்லது டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்பு அவர் செய்துட்ட ஒரு முதல் வெளிநாட்டு பயணம், அதுல மூன்று இடங்கள் அவர் நிறுத்தினார் அப்படின்னா இறங்கி சென்றார் என்று பார்க்கலாம்.
First, he went to Saudi Arabia and visited the holy site of Islam.
முதல் முறை அவர் வந்துட்டு சவுதி அரேபியாவுக்கு அங்க போய் இஸ்லாமியத்தினுடைய ஒரு மைய பகுதியை அவர் அங்க பார்த்தார்.
Then he went to Israel and visited the holy sites of Judaism.
அடுத்து அவர் இஸ்ரேலுக்கு சென்று அங்க யூத மதத்தினுடைய புனித ஸ்தலத்தை பார்வையிட்டார்.
His third stop was at the Vatican.
அவர் மூன்றாவதாக அந்த சுற்றுப்பயணத்தில் போனது வேட்டிகன் இடத்துல.
Presented as the holy site of Christianity.
அப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனித ஸ்தலமா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் அங்க போனார் என்று நம்ம பார்க்கிறோம்.
But really, Saudi Arabia has vast economic power because of their oil. The reality is that Saudi Arabia has vast economic power because of their oil.
தெரியும் நமக்கு உண்மை, சவுதி அரேபியாவுக்கு ஒரு ஒரு வலிமையான பொருளாதாரம் இருக்கு. காரணம் வந்துட்டு அவங்க இடத்துல காணப்படக்கூடிய எண்ணெய்.
Israel has vast economic power because of their technology.
அதே சமயம் இஸ்ரேல நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கிட்ட கூட ஒரு வலிமையான ஒரு பொருளாதாரம் இருக்கு. காரணம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பம்.
And it implies that the Vatican too has vast economic power.
கண்டிப்பா அப்ப இதன் மூலம் நம்ம அங்க புரிந்து கொள்ளலாம், வேட்டிகனுக்கும் ஒரு பொருளாதார வலிமை இருப்பதை நம்ம இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம்.
By influencing corporations and financial institutions all around the world.
எப்படி வேட்டிகனுக்கு அந்த பொருளாதார வலிமை வந்தது என்று சொல்லும் பொழுது இன்ன வரைக்கும் நம்ம பேசினதுதான், எல்லா தொழிலையும் தலையிட்டு நிறுவனங்களையும் நிறுவி உலகம் முழுக்க பரவி இருக்கிறதுனால அந்த வலிமை.
But there was something very unique about the visit.
President Donald Trump னுடைய இந்த பயணத்துல குறிப்பிடும்படியான ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
President Trump's wife, the first lady, and his daughter both had to dress from head to toe in black, including black veils, when they met the Pope. The president's wife and daughter. Right there.
டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய மகளும் அவர்கள் அங்கு காண்பிக்கப்பட்டது போல, அதாவது கருப்பு பர்தா போட்டு முகத்தையும் மூடி அவர்கள் சென்றதாக நாம் அங்கு பார்க்கிறோம்.
The wearing of the black is particularly when you're in the Vatican having an audience with him.
இது அவர்கள் முக்கியமாக வேட்டிகனுக்கு சென்ற போது இது அப்படியாக அவர்கள் அணிந்திருந்தாங்க.
It's to show their mourning for being separated from the Roman Catholic control.
ஒருவேளை இது அவர்கள் ரோம கத்தோலிக்கருடைய கண்ட்ரோல் இருந்து பிரிஞ்சிருப்பதை காண்பிப்பதற்காக இருக்கலாம்.
But the First Lady of the United States, when they were in Saudi Arabia, she didn't have to wear a burqa.
ஆனா ட்ரம்ப் அவர்களுடைய மனைவி முதல் பெண்மணியா இருக்கிறனால, தேசத்தின் முதல் பெண்மணியா, அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு போன போது அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல.
But she did when she met the Pope.
ஆனா போப்பை போய் அவர்கள் பார்த்த போது அப்படி அவர்கள் செய்திருக்கிறாங்க.
The Pope does not look too happy in this picture. The Pope does not look too happy in this picture.
இதுல பார்க்கும்போது உங்களுக்கு சகோதரர் சொல்றது புரியும், போப் சந்தோஷமா இல்ல, இப்படியாக அவர்களை அங்க பார்த்ததில்ல, அவருக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்ல.
We have to admit that somehow the Pope has such prestige that all these various politicians from all the various countries of the world want to have their photo taken with him.
ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உலகத்தினுடைய எல்லா தலைவர்களுமே போப்போட நின்று அங்க புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதை பார்க்கும் போது அவருக்கு அது ஒரு 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 விசேஷமான அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாக கூட அங்க நமக்கு தெரியுது.
So we just observe in verse 17 the Hebrew states that Tyre returns to her hire.
வசனம் 17 நாம் அங்க கவனிக்கும் பொழுது தமிழ்ல அங்க சொல்லப்பட்டிருப்பது 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார் என்று, அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து, அப்படின்னா தீரு தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி வந்தது என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே அர்த்தத்துல தான் எபிரேய வார்த்தையிலும் கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு.
And we'll once again have an illicit relationship, it says, with all the kingdoms of the world.
மீண்டுமாக ஒரு முறை இந்த உலகத்தினுடைய அந்த தேசங்களோடு அந்த உறவை அது திரும்ப பெற்றுக் கொள்ளும் என்கிற ரீதியில அந்த வசனம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு.
Now let's turn to Ezekiel 26th chapter. Ezekiel 26.
Ezekiel 26th அதிகாரத்துக்கு திரும்பலாம்.
We're going to read a little bit about the history of the city of Tyre.
இங்கு தீரு பட்டணத்தை குறித்த ஒரு சரித்திரத்தை கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு சில வசனங்களில்.
And let's read verses 3 through 7.
3 ல இருந்து 7 வசனங்கள் முடிய வாசிக்கலாம்.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேக ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன். அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள். நான் அதில் மண்ணும் அதில் இராதபடிக்கு விளக்கி போட்டு அதை வெறும் பாறைகளாக்கி விடுவேன். அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அது ஜாதிகளுக்கு கொள்ளையாகும். வெளியில் இருக்கிற அதன் குமாரத்திகளோ பட்டயத்தால் கொன்று போடப்படுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீருவுக்கு விரோதமாக வர பண்ணுவேன்.
Tyre is a city on the coast of modern day Lebanon.
தீரு இன்னைக்கு இருக்கக்கூடிய லெபனான் தேசத்தினுடைய கடலோர பகுதியில் அமைந்திருந்த ஒரு பட்டணம்.
The seafaring people known as Phoenicians inhabited that city.
முன்னாடி இங்கிலீஷ்ல ஃபோனிஷியன்ஸ் என்கிற ஜனங்கள் அங்க இருந்திருந்தாங்க.
It was quite a rich city because of all the seafarers and merchants that came.
கிட்டத்தட்ட அந்த பட்டணத்துல எல்லா விதமான ஜனங்களும் இருப்பாக காரணம் வணிகத்துக்காக அங்க வரக்கூடியவர்கள் கடல் சார்ந்த பயணம் மேற்கொள்ளவர்கள் எல்லாம் அங்க வந்து கூடி வருவதனால.
But the inhabitants of Tyre mocked Jerusalem when Nebuchadnezzar destroyed the city of Jerusalem. The inhabitants of Tyre was critical of Jerusalem when they were destroyed. They laughed at her destruction by Nebuchadnezzar, the king of the Babylonians, in 606 BC.
ஆனா இஸ்ரேல நம்ம பார்க்கிறோம் 606 நெபுகாத்நேச்சார் அங்க அழித்தது. அந்த சமயத்துல இஸ்ரேல் தேசத்தார் மீது அல்லது அந்த தேசத்தின் மீது அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு தொடர்பு இருந்ததாக நாம கவனிக்கிறோம் தீரு பட்டணத்தாருக்கு.
So the Lord God said he would send Nebuchadnezzar, king of Babylon, in verse 7, to destroy that city, which he did in the year 573 BC.
அதாவது தேவன் இந்த வசனத்துல சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன என்று பார்க்கும்போது, தேவன் தீரு பட்டணத்துக்கு விரோதமாக நெபுகாத்நேச்சார 573 கிமு என்ற வருஷத்துல அவங்களுக்கு விரோதமாக அனுப்பி அவர்களை அழித்தார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம்.
It took him 7 years to destroy it. 7 years to destroy it.
அந்த பட்டணத்தை நெபுகாத்நேச்சார் அழிப்பதற்கு 7 வருடங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது.
However, they rebuilt the city on an island about a half mile off the coast in the Mediterranean Sea.
ஆனாலும் தீரு அழிக்கப்பட்டுட்டாலுமே கொஞ்ச காலம் கழித்து மீண்டுமாக அந்த கடலோரத்திலிருந்து ஒரு அரை மைல் தூரத்தில் ஒரு தீவில் அந்த பட்டணம் மீண்டுமாக கட்டப்பட்டது.
They built the walls around the island 200 feet tall.
200 அடிக்கும் உயரமான சுவர்களை மதில் சுவர்களை அந்த தீவினுடைய ஓரத்தில் அந்த பட்டணத்தினர் எழுப்பினார்கள்.
And they thought they were undefeatable, impregnable.
அதன் மூலமாக தங்களை இனி யாருமே வந்துட்டு தகர்த்தெறிய முடியாது அல்லது வீழ்த்த முடியாது என்கிற நிலையில தாங்கள் இருந்ததாக அவர்கள் உணர்ந்தாங்க.
But let's read verses 12 through 14.
12-லிருந்து 14 வசனங்கள் வரை வாசிக்கலாம்.
அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். உன் பாட்டுகளின் சத்தத்தை ஓயப் பண்ணுவேன். உன் சுரமண்டலங்களின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன். நீ வளைகளை விரிக்கிற ஸ்தலமாய் இருப்பாய், இனி கட்டப்படாய். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
So here we read that the Lord God prophesied that the city of Tyre should never be rebuilt.
இங்கு தேவன் உரைக்கிறது என்ன என்று பார்க்கும்போது, இப்படியாக நெபுகாத்நேச்சார் மூலம் மறுபடியும் அழிக்கப்படுகிற இந்த தீரு பட்டணம் மீண்டும் மீண்டும் ஒருபோதுமே அது எடுப்பித்து கட்டப்பட மாட்டாது என்பதை அங்கு அவர் சொல்றார்.
So over 2 centuries transpired since Nebuchadnezzar's destruction of the city on the coast.
கிட்டத்தட்ட ஒரு அவர் அழித்ததுக்கு பின்பு ஒரு 200 வருஷங்கள் கடந்து சென்றது.
And Alexander the Great with his army came marching down from the north along the coast.
அந்த கடலோர பகுதியில் அலெக்சாண்டர் அவருடைய படையோடு வர நேர்ந்தது.
And Alexander heard that there was a great temple out on that island, and he sent his ambassadors to go and ask if he could worship at it.
அந்த தீரு பட்டணம் அந்த ஒரு தீவுல கட்டப்பட்டிருந்த போது அந்த பகுதியில் அலெக்சாண்டர் வந்த போது அங்கு ஒரு ஆலயம் இருக்கிறது என்பதை அவர் கேள்விப்பட்டு அதுல இருந்த கடவுளை வணங்குவதற்காக விரும்பினார். அதற்காக தன்னுடைய தூதர்களை அந்த பட்டணத்துக்கு அனுப்பினார்.
But the inhabitants of the city in their pride killed his ambassadors and threw them off the wall.
ஆனா அந்த தீரு பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் அந்த பெருமையில அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அலெக்சாண்டர் அனுப்பின தூதர்களை கொன்று அந்த மதில் சுவர் வழியாக வெளியே போட்டாங்க.
Alexander's army was so mad that they took and they built a earthen ramp all the way out to the island.
இது அலெக்சாண்டர் மற்றும் அவருடைய படைக்கு எந்த அளவுக்கு கோபத்தை உண்டு பண்ணுச்சுன்னா உடனே அவர்கள் திட்டமிட்டு கரையிலிருந்து அந்த தீவு நோக்கி ஒரு கடல் வரி பாலத்தை தற்காலிகமாக அமைத்தார்கள்.
His army marched out along across the ramp to the island and set siege to it.
இப்படியாக இவருடைய படை அலெக்சாண்டருடைய படை அந்த வழியாக முன்னேறி சென்று அந்த தீவை முற்றுகையிட்டாங்க.
He sent his navy ships around the other sides of the island to assault it.
அதே சமயத்தில் அந்த தீவின் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு தன்னுடைய கடற்படையை பின்வழியாக சுற்றி வரும்படி கூட அவர் கட்டளையிட்டார்.
And in just 7 months they leveled the city.
வெறும் 7 மாதத்தில் அந்த பட்டணத்தை தரைமட்டமாக்கினார்கள் என்று பார்க்கிறோம் அலெக்சாண்டரும் அவருடைய சேனையும்.
That year was 332 BC. 332 BC.
இது நடந்தது கிறிஸ்துவுக்கு முன்னால 332 வருஷத்தில் நடந்தது.
Brother, you have a better graphic than I do. Very nice. Thank you. There we are.
தீவுல கட்டப்பட்டிருந்த தீரு பட்டணம் சகோதரர் நமக்கு அங்க காண்பிக்கிறார். அங்க பிக்சர்ல இருக்கு பழைய தீரு பட்டணம் கடலோரத்தில் அமைந்திருந்தது. இடிச்சு போடப்பட்டது நெபுகாத்நேச்சார்னால. பிற்பாடு அவர்கள் தீவுல கட்டினாங்க. அதற்கப்புறம் தான் சொல்லப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. அங்க இருந்து அலெக்சாண்டர் அவருடைய சேனையோடு அங்க கடந்து வந்து அழிச்சது. எல்லாவற்றையும் ஒரே வரைபடத்தில் சகோதரர் அருமையா காண்பித்திருக்கிறார்.
I have to request you to email up that link. Brother, the word of God was completely fulfilled.
சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைகள் முற்றிலுமாக நிறைவேறி இருந்ததை நாம பார்க்கிறோம்.
They took that island and they scraped it clean like a rock.
அந்த தீவை அவர்கள் சுத்தமாகவே சுத்தமாக்கினாங்க என்று நாம் அங்க சொல்லலாம்.
To my understanding, that island is basically sunk under the waters now.
Pardon?
To my understanding, the island has sunk basically under the waters.
ஒருவேளை அது அந்த தண்ணிக்குள்ளாக கூட அங்க போயிருக்கும், மூழ்கி போயிருக்கும் என்று தான் நான் நம்புறேன்.
So we suggest to you that this is the two destructions of papacy.
இந்த தீர்ப்பட்டணம் இரண்டு முறை அழிக்கப்பட்டது. அது போப் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதாக நாம் அங்க பார்க்கிறோம்.
In 1914, when World War I removed the monarchs whom the papacy had had relationships for centuries,
நமக்கு தெரியும் பல நூற்றாண்டுகளாக இந்த போப் மார்க்கம் தொடர்பு கொண்டிருந்த அந்த மன்னர்கள் அந்த மன்னராட்சி என்பது 1914 முடிவுக்கு வந்தது என்று.
That harlot had been forgotten for 70 years.
அதுல இருந்து அந்த வேசியானவள் ஒரு 70 வருஷங்களுக்கு மறக்கப்பட்டிருந்தாள் என்று வாசித்தோம்.
All through the Great World Depression, all through World War II, all through the Korean conflict and so many other world events, no one ever hardly ever talked about the Pope as a world leader.
1914 அப்புறம் நிறைவேறின நிறைய உலக நிகழ்வுகள், அதாவது அந்த பொருளாதார சீரழிவு, இரண்டாம் உலக போர், கம்யூனிஸ்டனுடைய வீழ்ச்சி, இந்த மாதிரி உலக நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருந்த போது போப்பை வந்துட்டு உலகத்தின் மீதே ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக யாருமே நினைச்சு பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு சம்பவங்கள் சரித்திரத்தில் நடந்தது.
But the papacy was steadily rebuilding her relationships and becoming a financial power.
அந்த சமயத்தில் போப் மார்க்கம் மீண்டுமாக ஒரு மிகப்பெரிய முயற்சியில இருந்துச்சு. பொருளாதார ரீதியில அது தன்னை நிலைப்படுத்திக்கோ தன்னை மேம்படுத்திக்கோ அதுக்கான முயற்சியில.
So that 1914 destruction of the monarchs and the relationship the papacy had was depicted by Nebuchadnezzar's destruction of the city.
அதாவது 1914 போப் மார்க்கத்தோடு தொடர்பு கொண்டிருந்த மன்னர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. இங்கு நெபுகாத்நேச்சார் மூலமாக தீருப்பட்டணம் முதல் முறையாக அழிக்கப்பட்டதில் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு.
But the destruction by Alexander's army much later, we believe, depict a final destruction of the papacy, yet future but not far away.
அதே சமயம் அலெக்சாண்டர் மூலமாக அதே தீர்ப்பட்டணம் இரண்டாவது முறையாக இன்றைக்குமே இல்லாதபடிக்கு அழிக்கப்பட்டது என்பது இதே போப் மார்க்கம் இல்லாதபடிக்கு முற்றிலுமாக அழிக்கப்பட போவதை அடையாளமாக காண்பிக்குது. ஆனா அந்த அழிவு இனி எதிர்காலத்துல தான் சம்பவிக்கும். ஆனா ரொம்ப தூரத்தில் அந்த அழிவு இல்லை என்று நம்ம பார்க்கிறோம்.
Now, for a few points from the 27th chapter of Ezekiel, which we think help make this clear for us.
இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சில காரியங்களை 27 அதிகாரத்தில் நாம் இப்ப பார்க்கலாம்.
Let's read verse 3 and 4.
வசனம் 3-4 வாசிப்போம்.
சமுத்திர கரை துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோட வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே, நீ உன்னை பூரண சௌந்தர்யவதி என்கிறாய். கடல்களின் நடுமையத்திலே உன் தாபரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள்.
So we read that Tyre in this chapter is rebuilt in the midst of the sea on the island, and that she's supported by many merchants.
இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் மீண்டுமாக தீரு அந்த ஒரு தீவின் மீது கட்டப்பட்டு இருப்பதையும், அந்த தீரு பட்டணம் அநேக கடல்வழி வியாபாரிகளுடைய ஆதரவை பெற்று இருந்து இருப்பதாகவும் இங்கு நாம் அங்க வாசிக்கிறோம்.
So I'm going to read just part of a few verses. Sister, I'll let you read your part, and we're just going to touch on a number of verses.
நிறைய வசனங்களை நாம அங்க பார்க்க வேண்டியிருக்கு. அதனால நான் சில சகோதரர் சில விஷயங்களை படிப்பார், நீங்களும் அதையவே முடிந்தால் படிங்க.
Now when we read merchant, I want us to think about financial leaders, I want us to think about economic leaders, we want to think about bankers, we want to think about the IMF, the International Monetary Fund, the global financial powers.
அதாவது இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் வியாபாரம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு அங்க சொல்லும் போது, இது இன்னைக்கு நம்ம நீ பொருளாதார அமைப்பில் இருக்கக்கூடிய பல பிரிவுகள் எல்லாவற்றையுமே நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவது நல்லது நமக்கு.
So then, verse 12, Tarshish was thy merchant.
வசனம் 12 வாசிங்க.
சகலவித பொருள்களின் திரளினாலும் தர்சீஸ் ஊரார் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள்.
தர்சீஸ் ஊரார் வியாபாரிகள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம்.
Verse 13, Javan, Tubal, and Meshach were thy merchants.
இங்கு யாவான், தூபால், மேஷேக் என்பவர்களும் கூட வியாபாரிகள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம்.
Verse 15, the men of Dedan were thy merchants.
15th வசனத்தில் தேதான் புத்திரர் கூட வியாபாரிகள் என்று நாம் அங்க வாசிக்கிறோம்.
Verse 16, Syria was thy merchant.
16th வசனத்தில் சீரியா தேசம் கூட அங்கு வியாபாரிகள் என்று நாம் அங்க பார்க்கிறோம்.
Verse 17, Judah and the land of Israel were thy merchants.
இஸ்ரேல்ல யூதரும் கூட அவர்கள் வியாபாரிகள் என்று 17th வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்.
Verse 18, Damascus was thy merchants.
18th வசனத்தில் தமஸ்குவும் வியாபாரிகள் என்று அங்க வாசிக்கிறோம்.
Verse 20, Dedan was thy merchants.
19th தான் கூட வியாபாரிகள் என்று அங்க வாசிக்கிறோம்.
Verse 22, the merchants of Sheba and Rama.
22nd வசனத்தில் ஷேபா ராமா பட்டணத்தார் கூட வியாபாரிகள்.
Verse 23, Haran and Cana and Eden, the merchants.
23rd வசனத்தில் ஆரான், கன்னே, ஏதேன் என்பவர்களும் வியாபாரிகள் என்று பார்க்கிறோம்.
Verse 25, the ships of Tarshish did sing of thee in the market, and thou was replenished and made very glorious in the midst of the seas.
25th வசனத்தில் முருகனை வாசிங்க முழுவதும். 25th வசனம்,
உன் தொழில் துறையில் தர்சீசின் கப்பலாட்களை உன்னை போற்றி பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய்.
So these merchants come from over 28 different nations here.
இங்க நம்ம பார்த்துட்டு இந்த வியாபாரிகள் அனைவருமே ஒரு வேறு வேறு 20 தேசங்கள்ல இருந்து வந்தவர்களாக இருக்கிறாங்க.
They're making Tyre or they're making the papacy extremely wealthy and influential.
இந்த வியாபாரிகள் தீருவை அதாவது அடையாளத்துல நிஜத்துல இந்த போப் மார்க்கத்தை ரொம்ப செழிப்பாக்கக்கூடியவர்களாக இந்த வியாபாரிகள் இருக்கிறாங்க.
Now read verse 26.
இப்ப வசனம் 26 வாசிக்கலாம்.
தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்துக் கொண்டு போனார்கள். நடு சமுத்திரத்திலே கொண்ட காற்று உன்னை உடைத்து போட்டது.
At the very point that Tyre is depicted as being in the great waters, a great power, suddenly an east wind comes and destroys her in the midst of the seas.
அதாவது தன்னுடைய செழிப்பான நாட்களில் இருந்துட்ட அந்த தீருவை பற்றி பேசும்போது அந்த நிலையில இருக்கும் பொழுதே இப்ப நம்ம வாசித்த வசனத்துல நம்ம அங்க பார்க்கிறோம், நடு சமுத்திரத்திலே கொண்டர் காற்று உன்னை உடைத்து போட்டது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அவங்களுடைய உச்சத்தில் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு அழிவு சம்பவிக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம்.
Historically that was Alexander the Great's army attacking from the east.
இது அலெக்சாண்டர் அவர்கள் மீது தொடுத்துட்ட அந்த ஒரு யுத்தத்தையே அடையாளமாக காண்பிக்குது.
But more importantly, symbolically, the east wind depicts God's judgment and destruction of papacy.
இங்க வந்து கொண்டர் காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர ஆங்கிலத்தில் அது கிழக்கு காற்று என்று சொல்கிறார். இது உண்மையிலே எதை குறிக்குது என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு அந்த பட்டணத்தின் மேல் வந்ததை அங்கு குறிக்குது.
Keep a hand here in your Bible, but I'll give you a proof text, Hosea 13. Verse 15.
அப்படியே இந்த அதிகாரத்தில் இருப்போம். ஒரு இணையான வசனத்தை பார்க்கலாம். ஹோசியா
Hosea 13 verse 15.
ஹோசியா 13:15 வாசிக்கலாம்.
இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ் காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுக்கள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும். இது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் உள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரிக்கொண்டு போகும்.
We see here that the east wind that does this destruction is told to be coming from God.
பாருங்க இங்க அந்த கீழ் காற்றின் மூலமாக வரக்கூடிய அந்த அழிவானது அது தேவனிடத்தில் இருந்து வருகிற அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அங்க பார்க்க முடியும்.
And you remember when he parted the Red Sea and dried the seabed, it was an east wind that blew all night. When God led Israel out of Egypt and he parted the Red Sea and dried the seabed, it was an east wind that blew all night.
இந்த சமயத்தில் நாம் நினைவு கூறலாம், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தை அங்க கடக்கும் போது கூட அந்த கடல் வெட்டாந்தரையாக ஆனது ஒரு கீழ்காற்றின் மூலமாக, தேவனால் அனுப்பப்பட்ட கீழ்காற்றின் மூலமாக அது வெட்டாந்தரையானது என்பதை கொஞ்சம் நாம் நினைவு கூறுவோம்.
So this depicts God's final judgment upon the papacy.
அப்போ இது போப் மார்க்கத்தின் மீது நிறைவேற போகிற தேவனுடைய இறுதியான நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்துது என்று நாம் கவனிக்கிறோம்.
Turn back to Ezekiel 27.
மறுபடியும் எசேக்கியேல் 27 அதிகாரத்துக்கு வரலாம்.
And for time's sake we'll just cite a few points.
நேரத்தை மனதில் வச்சுட்டு ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் கவனிப்போம்.
It tells us in verses 29 and 30 that all the sailors and the mariners are mourning at Tyre's destruction.
தீரு அழிந்த போது அங்க நாம பார்க்கலாம் வசனங்கள் 27 மற்றும் 28ல கப்பலாட்கள் மாலுமிகள் இவர்கள் எல்லாம் ரொம்ப அங்க அழுதார்கள் கண்ணீர் விட்டார்கள் என்று நாம் அங்க வாசிக்க முடியும்.
We do want to read verse 32.
வசனம் 32 நாம் இப்ப வாசிக்கலாம்.
அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன்னிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீர்வுக்கு சமான நகரம் உண்டா?
So they're lamenting, what city was like Tyre and it destroyed in the midst of the sea?
இங்க நாம பார்க்கிறோம் அவர்கள் ஓலம் இடுகிறாங்க, எப்படி இருந்த ஒரு பட்டணம் இந்த தீரு, ஆனா எப்படி அது அழிந்து போயிற்று என்று அதனுடைய அழிவை குறித்து ஓலமிட்டதை நாம் இங்கு வாசிக்கிறோம்.
In verse 35 it says all the inhabitants of the isle shall be astonished and their king shall be afraid when they see her destruction.
35ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தீவுகளின் குடிகள் எல்லாம் உன்னிமித்தம் திகைப்பார்கள் என்றும் அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்கின முகமாய் இருப்பார்கள் என்றும் வாசிக்கிறோம்.
And in verse 36, the merchants wail, and they say, thou shalt never be any more at all.
இங்கே 36ஆம் வசனத்தில் கடைசியாக பார்க்கும் பொழுது சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர் உன் பேரில் ஈசல் போடுவார்கள், நீ பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று அவர்கள் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம்.
Does this sound familiar from any place in the New Testament?
இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இதே போன்று தோன்றக்கூடிய புதிய ஏற்பாட்டின் அதிகாரம் ஏதாவது நமக்கு ஞாபகத்துக்கு வருதா? ஏதாவது சொல்ல முடியுங்களா? நீங்க இதே பாணியில சொல்லப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு பகுதி,
மேபி another city,
இன்னொரு பட்டணத்தை பற்றி,
பாபிலோன் the great.
ஆம், அந்த வசனம் பாபிலோன பற்றி பேசக்கூடிய வசன பகுதி. யாருக்கேனும் இருந்தா சொல்லலாம் வசன பகுதி.
Babylon too had merchants.
பாபிலோனுக்கும் வியாபாரிகள் இருந்தாங்க.
But where are the merchants first mentioned in Revelation chapter 18 and so, verse 3?
So அந்த பாபிலோன் அவர்களுக்கு இருந்துட்ட வியாபாரிகள் இவங்களை பற்றி எங்க நாம பார்க்க முடியும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்க பார்க்கிறோம்.
அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள், பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள், பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ சேர்க்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான்.
So we see all the kings are involved in this illicit relationship. Just like we read in Isaiah 23 when that harlot shall be remembered and have an illicit relationship with the kings of the world.
இங்க நாம பார்க்கிறோம் ஏசாயா 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தது போலவே இந்த வியாபாரிகள் மணிக்கணும் அந்த ராஜாக்கள் அவளோட அங்க வேசித்தனம் பண்ணுவதை நாம இந்த வசனத்துல பார்க்கிறோம். இதே தான் அங்கேயும் நம்ம அங்க பார்த்தோம்.
In the depiction of the destruction of Babylon, in verse 9, it tells us the kings of the earth shall lament when they see her destruction.
பாபிலோனுடைய அழிவை பற்றி பேசும் பொழுது இங்கு வசனத்தில் நம்ம அங்க பார்க்கிறோம் அவளுடைய ராஜாக்கள் கூட அங்க புலம்பினார்கள் என்று வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர்.
அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி.
Don't read it. Verse 11 says, "And the merchants of the earth shall weep and mourn."
இங்க வசனத்துல வசனம் 11ல அங்க பார்க்கும் போதும் அதே போல தான் பூமியினுடைய வர்த்தகர்கள் கூட புலம்பினார்கள் அல்லது புலம்புவார்கள் என்று பார்க்கிறோம்.
Don't read this. Verse 15, "The merchants of these things which are made rich shall stand afar off and weep and wail."
அதே போல வசனம் 15ல பார்க்கும் போது ஐஸ்வர்யவான்கள் அவங்களுக்கு அந்த பாபிலோனுக்கு உண்டான வாதையை பார்த்து பயந்து தூரத்தில் நின்று கதறுகிறார்கள் என்று பார்க்கிறோம்.
In verse 17, all the mariners and sailors, they wailed at her destruction.
அதே போல பாபிலோனுடைய வீழ்ச்சியை பார்த்து வசனம் 17ல மாலுமிகளும் கப்பலில் யாத்திரை பண்ணுகிற யாவருமே அங்க கப்பல் ஆட்களும் கலங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
Verse 18, it says, "What city is like unto this great city?"
வசனம் 18ல நாம் அங்க பார்க்கும்போது இந்த மகா நகரத்திற்கொப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிடுவதை நாம் வாசிக்கிறோம்.
Such similar language between the final destruction or the second destruction of the city of Tyre and the destruction of Babylon.
ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை இங்கு நாம் இருப்பதை நாம பார்க்கிறோம். அதாவது தீரு இரண்டாவது முறையாக அழிக்கப்பட்ட அழிவை பற்றி பேசக்கூடிய வசனங்கள்ல இங்கு பாபிலோன் இறுதியாக அழிக்கப்படுகிற அழிவை பற்றி பேசுகிற வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்பவுமே ஒற்றுமைகள் இருப்பதை நாம பார்க்கிறோம்.
We think the mention of the merchants at the second destruction of Tyre and not the first destruction is meant for us to realize that like in Revelation 18, when the papacy is finally destroyed, she's a global economic power.
அதாவது தீரு பட்டணத்தை இரண்டாவது முறையாக அழித்த போது அங்க வர்த்தகர்கள் பற்றி அங்க பேசப்பட்டிருக்குது. இதை நாம கவனிக்கும் போது இது ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு குறிக்குது. அதாவது பாபிலோன் இரண்டாவது முறையாக இறுதியான ஒரு அழிவுக்குள்ள அங்க போகிற அந்த தருணத்துல அது உலகத்துல நம்ம அந்த பாபிலோனை பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியில ஒரு மிகப்பெரிய சக்தியாக அந்த அமைப்பு இருக்கும் என்று.
Now we'd like to read verse 21.
வசனம் 21 நாம் இப்ப வாசிப்போம்.
அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய ஏந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும்.
So we see here that Babylon is hoisted up to prominence before it's thrown down with violence into the sea.
இந்த வசனத்துல பாபிலோன் முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கு கொஞ்சம் முன்பு அடையாளத்துல அது கீழே இருந்து உயர தூக்கி எரியப்படுகிற ஒரு கல்லாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மேல உயர்த்தப்படுவது நம்ம முக்கியமாக கவனிக்கணும்.
I'm going to make two suggestions on why the word of God says she's cast into the sea with violence.
இங்க நான் இரண்டு விஷயங்களை சொல்ல போறேன். அது எப்படி அந்த ஒரு ஒரு அது சமுத்திரத்திற்கு உள்ளாக எரியப்பட்டு அழிகிற அமைப்பாக அது போக போதுங்கிற விஷயம் குறித்து ஒரு முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போறேன். ரெண்டு சஜஷன்.
We need to think for a moment that Babylon was not on the sea, literally.
நாம கொஞ்சம் யோசிக்கணும். பாபிலோன் வந்துட்டு கண்டிப்பா அது கடலோரத்திலேயோ கடல் பகுதியிலோ இல்ல அந்த பட்டணம்.
The literal city Babylon straddled a river, the great river Euphrates.
மாறாக அந்த சொல்லர்த்தமான பாபிலோன் பட்டணத்தை பத்தி பேசும்போது அதை சுற்றி ஒரு நதி ஓடினது நமக்கு தெரியும். தமிழ்ல சொன்ன அந்த நதி ஐபிராத் நதி.
So my first suggestion is that the Lord used the sea with this final destruction of Babylon because he wants us to think of the final destruction of Tyre.
ஒருவேளை இது தேவன் ஏன் இப்படி இந்த ஒரு நதியோடு அந்த பட்டணத்தை இணைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பாபிலோனுடைய அழிவு அந்த நதியோடு சம்பந்தப்பட்ட வந்திருக்கும் பொழுது அது அப்படியே நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணும் தீருவினுடைய அழிவோட.
Just like he used the merchants in the final destruction of Tyre, and he has the merchants here with the final destruction of Babylon.
So கிட்டத்தட்ட தீருவினுடைய அழிவுல பார்க்கும் பொழுது அந்த வியாபாரிகள் முக்கியமான ஒரு பங்கு வகித்தாங்க. அதே போலத்தான் இந்த பாபிலோன் பட்டணத்தை பத்தி பார்க்கும் பொழுது கூட வியாபாரிகளுடைய பங்கு அங்க இருந்துச்சு.
And of course the second and more important lesson of the sea is that the sea represents those who are irreligious, unreligious masses of mankind.
முக்கியமாக இந்த இரண்டாவது விஷயத்துல அந்த அந்த கடல் பத்தி நம்ம அங்க பார்க்கும் போது நம்ம புரிந்துக்கணும் வேதத்துல அடையாளத்துல சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமாக எந்த விதமான ஒழுங்குக்கும் உட்படாத ஜனங்கள் முக்கியமாக மதம் என்ற ஒழுங்குக்கு உட்படாத ஜனங்களை அது குறிக்குது என்று.
Which suggests that the bundled tares from Jesus' parable, the wheat and the tares, that the nominal Christians who have been under the control of the papacy and her daughter churches, the Protestants, will no longer believe what they've been told, and they will rise up and tear that system down, those church systems down, just like they did in the French Revolution, the way Brother Bill illustrated earlier today.
நம்முடைய ஆண்டவர் பேசின விதைப்பவன் ஊமையில நம்ம பார்த்துட்டு அந்த கலைகளினுடைய கட்டுகள் என்பது அது பெயர் சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அங்க குறிக்குது. அந்த கிறிஸ்தவர்கள் இந்த அமைப்பு இதற்கு மேலும் அவர்கள் சொல்லுவதை அவர்கள் கேளாதவர்களாக இருந்து அவர்களே அந்த அமைப்புக்கு விரோதமாக எழும்பி அந்த அமைப்பை பாபிலோன் அமைப்பை முடிவுக்கு கொண்டு வருவாங்க என்று நாம் அங்க பார்க்கிறோம்.
I want to close with just reading a few little portions out of Brother Russell's 1916 foreword to the fourth volume.
இப்பொழுது சகோதரர் ரசில் அவர்கள் 1916 வருஷம் நான்காம் வாளியத்தினுடைய முன்னுரையில் எழுதின ஒரு சில வரிகளை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன்.
Okay. 1916, 30 days before Brother Russell died, the war had been going on for 2 years. It wasn't going to end for another 2 years till 1918. When Brother Russell wrote this, the United States hadn't even entered the war, and they entered it in 1917, and that's what brought the war to an end when the United States got involved.
Around in the இந்த முன்னுரை சகோதரர் எழுதும் போது 1916 அங்க எழுதியிருக்கிறார். அது எழுதும் போதே ஏற்கனவே முதலாம் உலக போர் துவங்கி 2 வருடங்கள் அங்கு கடந்து இருந்தது என்று பார்க்கிறோம். அதுல ஒரு கணிசமான அளவுக்கு அமெரிக்கர்களுடைய பங்கு அங்க 17 ஆரம்பித்ததாக நாம் அங்க பார்க்கிறோம்.
But he was already seen there was too much prophecy and revelation to be fulfilled.
ஆனா சகோதரர் ரசல் அவர்கள் அப்பொழுதே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆழமாக புரிந்திருந்தாங்க வெளிப்படுத்தின சில விஷயங்கள் இனிமேல் சீக்கிரமாக அங்க நிறைவேறும் என்று.
So I quote.
இப்ப நான் அந்த வாழ்க்கையில இருக்கிற விஷயத்தை படிக்கிறேன்.
Already the kings, political and financial, and their advisors are in great perplexity.
அதாவது ஏற்கனவே இந்த ராஜாக்களும் அரசியல் தலைவர்களும் அல்லது பொருளாதார வல்லுநர்களும் அதனுடைய ஆலோசகர்களும் மிகவும் பயந்து போயிருக்கிறாங்க.
Respecting what shall be done after the close of the war to prevent a worldwide revolution of the discontented.
இதை குறித்து அவர்கள் அப்படி பயந்து திகிலடைஞ்சு இருந்திருந்தாங்க என்று சொல்லும் பொழுது இந்த யுத்தத்துக்கு பின்பு நாம் என்ன செய்ய போகிறோம் என உலகளாவிய அளவில் ஒரு அதிருப்தியும் அதனால் ஒரு புரட்சியும் உண்டாகுமே ஆனால் நாம் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் பயந்திருந்தனர்.
He writes, "The Bible points out that about this time the nominal church systems of the world will rise to great prominence again in connection with the civil powers."
சகோதரர் தொடர்ந்து அங்கு எழுதும் போது இந்த சமயத்தில் அதாவது இப்படியாக அந்த முதலாம் உலக போரினுடைய காலப்பகுதியில் வேதம் சொல்லுவது என்ன என்று பார்க்கும் போது மீண்டுமாக இந்த பெயர் சபை அமைப்புகள் இந்த உலகத்தினுடைய ராஜாக்களோடும் அமைப்புகளோடும் இணைஞ்சு ஒரு குறிப்பிடும்படியான வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய ஸ்தானத்துக்கு அவர்கள் எழும்புவார்கள் என்பதை வேதம் சொல்லுது என்று எழுதுகிறார்.
But the Bible declares that this reign as a queen will be a short one and that the fall of Babylon will be tremendous like the great millstone cast into the sea.
ஆனாலும் சகோதரர் எழும்பும் போது இப்படியாக அந்த அமைப்பு மீண்டுமாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு அங்க வந்துட்டாலும் அது ஒரு குறுகிய காலப்பகுதிக்காக மாத்திரமே இருக்கும் ஆனா அதற்கு பின்பு என்றுமே காணப்படாதபடிக்கு அங்கு அழிந்து போகும் என்று அங்கு அவர் சொல்றார்.
So I will leave it at that with his quotes. I will just re-highlight that we think the Lord God Almighty had this 70-year prophecy in Isaiah 23 and that he had these two destructions of the city of Tyre there uncommented on by Brother Russell in order for you and I living now should be encouraged that the Lord has known all along that we would live over a century after 1914 and that his judgment still sits on that nominal system but it's still ahead of us.
Inda karthukalodu naan mudivukku anga varugiren aanalum inda paadathinudaiya mukkiyamaana vishayangalai thirumbi paarkkum poladhu கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஏசாயா 23 அதிகாரத்தின் 70 வருஷங்கள் தீர்க்க தரிசனத்தை ரொம்ப ரகசியமாக அங்க வைத்திருந்தார். அதுல ரொம்ப முக்கியமாக தீரு பட்டத்தினுடைய இரண்டு அழிவுகளையும் கூட ஒரு அருமையான ஒரு நிழலாக அங்க வைத்திருந்தார். பிரதர் அசுலோ மற்ற வேறு யாருமோ அதை பற்றி கமெண்ட் அடிக்காதபடிக்கு அங்க வைத்திருந்தார். அதை பற்றின கருத்துக்கள் பதிவு செய்யாதபடிக்கு ரகசியமாக அங்க வைத்திருந்தார். முக்கியமான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையை தருவதற்காகவே தேவன் அப்படி வைத்திருந்தார். காரணம் அந்த தீர்க்க தரிசனம் அந்த நிழல்கள் ரொம்ப அருமையாக காண்பிக்குது. 1914 வருஷத்துக்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்கள் அங்க கடந்து போகும். இன்னைக்கு நாம் 2017 இருக்கிறோம், கிட்டத்தட்ட 100 வருஷங்களே அங்க தாண்டி எடுக்கிறோம். சப்போ அந்த காலத்துக்கு பின்பு ஒரு இவ்வளவு பெரிய காலம் இருக்கும் என்பதும் அந்த அப்பொழுதும் கூட இந்த அமைப்பினுடைய அழிவு என்பது கொஞ்சம் எதிர்காலத்திலேயே இருக்கும் என்பதை அங்கு தேவன் ரகசியமாக அந்த விஷயத்துல வைத்திருக்கிறார்.
I went over time. Thank you for your patience.
உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. Thank you.
தேங்க் யூ பிரதர்ஸ். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்ம பாடத்தினுடைய சரி இந்த முதல் நாள் கூடுகையினுடைய முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ கண்டிப்பாக இந்த நாள் முழுவதும் தேவன் அவருடைய சத்திய வசனங்களை கொண்டு அருமையாக நம்மை பூசித்ததை நாம் உணர முடியும் என்பதில் எந்தவித ஒரு மாற்றமாக கூட இல்லை. அப்போ முடிவாக அருமையான சகோதரர் கூட பாபிலோனுடைய அழிவை நம் மத்தியில் அங்கே எடுத்து சொன்ன விதத்தை நாம் கவனிக்கிறோம். சகோதரர்கள் அனைவரும் இங்கே கவனிக்கும்படி நான் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களை விட்டுருவோம், அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் சகோதரர்களுக்குள் சலசலப்பு வேண்டாம். நன்றி. அப்போ கண்டிப்பாக இப்ப கூட நம்ம கவனிச்சது போல பாபிலோனுடைய அழிவை நமக்கு முன்னதாக திருஷ்டாந்தப்படுத்தி வேத வசனத்தின் அடிப்படையில் அங்கே காட்டினதை பார்க்கிறோம். அப்ப இந்த பாடத்தின் இந்த நாளுடைய கன்க்ளூஷனாக நம்ம என்ன கொடுக்க விரும்புறோம்னா, சத்திய வசனத்தினால் தன்னை சீர்தூக்கி பார்க்காத அல்லது சோதித்து அறியாத நம் மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான அந்த சபையாருக்கு ஏற்படக்கூடிய அந்த சபைக்கு ஏற்படக்கூடிய அழிவைத்தான் அங்கு காட்டியிருக்கதை பார்க்கிறோம். இப்ப அவைகள் அந்த பிரிவுகளுக்குள்ளிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த உபத்திரவத்தில் அகப்படாதபடி வெளியே வந்திருக்கிற நம்ம கூட அது மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறோம்னா சத்திய வசனங்களை நிதானிச்சு சோதிச்சு பார்த்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அதற்கு உண்மையான கீழ்ப்படிதல் இல்லாத பட்சத்தில் அந்த திருஷ்டாந்தம் நம்மேலும் வரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் அங்கே இல்லை. அதை சகோதர சகோதரிகள் மனதில் வைத்துக் கொண்டு தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. வாய்ப்பை பகிர்ந்து கொடுத்த, தேவ செய்தியை பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கமிட்டியின் சார்பாக நான் அன்பை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நிற்க, போற்றுவேன் என் மீட்பர் அன்பை என்கிற அந்த பாடலை நாம் பாடுவோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கான இரவின் கீதங்களை உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிற சகோதரர் சுரேஷ் அவர்கள் வாசிக்க, திண்டுக்கல் பகுதியிலிருந்து வந்திருக்கிற சகோதரர் செபஸ்தியார் அவர்கள் ஜெபிக்க நமது கூடுகை நாம் நிறைவு செய்யலாம்.
நவம்பர் 11 இன்றைய நாள் இரவின் கீதங்கள். அப்போஸ்தல நடவடிக்கை 11:21. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இதன் ஆவிக்குரிய விளக்கம், கர்த்தருடைய கரம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் தேவ வளத்தையும் உணர்த்துவதாயிருக்கிறது. கிறிஸ்துவ ஊழியத்தில் தெய்வ அங்கீகாரமும் எல்லா காரியங்களிலும் வெற்றி தரக்கூடிய ரகசியம் அதிலே அடங்கியிருக்கிறது. சொல்லப்போனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய கரமாக இருக்கிறான். நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாக தேவனுடைய சித்தத்தை செய்வதில் தேவனுக்கு உபயோகமாகவும் எல்லா மாந்தருக்கும் உதவியாகவும் இருக்க வேண்டுமானால் உத்வேகத்துடன் அவரது வழிநடத்தலை தேட வேண்டும். தேவ குரலை வேதாகத்தின் மூலமாக கேட்டு சத்திய ஆவியினால் பலம் பெற்று தேவகரத்தால் நடத்தப்படுகின்ற உணர்வை அடைய வேண்டும். திரளான எண்ணிக்கையை பெருத்த பலத்தை வைத்து நாம் வெற்றி தோல்வியை நிச்சயிக்க முடியாது. அதற்கு விதிவிலக்காக தேவ நோக்கத்தினால் குறைவிலும் நிறைவு காண முடியும். நம்முடைய உழைப்பிற்கான கனியின் பலனை தருவது தேவன். நாம் தேவகாரியமாக தேவ சார்பமாக நடக்க முனையும் போது தேவன் நம்முடைய அனந்த ஞானத்திலிருந்து அநேக பாடங்களை கற்றுத்தருகிறார். நடைமுறையில் நலமானவை யாவும் செய்ய தம் கரத்தால் நம் கரம் பிடித்து நடத்துகிறார். ஆமீன்.
நாம் ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராக சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் மனிதர் கண்களில் ஒருவனும் ஒரு காலம் காணக்கூடாதவரும் கண்டிடக்கூடாதவரும் தாம் ஒருவரே அனந்த ஞானமும் ஏக சக்கராதிபதியுமாக இருந்து சர்வத்தையும் சிருஷ்டித்து சர்வத்தையும் ஆண்டு காத்து போஷித்து இந்நாள் வரையிலும் வழிநடத்தி கொண்டிருக்கிற பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, அப்பா உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து ஏகோபித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையும் உங்களுடைய தன்மையின் சொருவமும் உம்முடைய தச்சுருவமும் எங்கள் நேச இரட்சகரும் எங்கள் அருமை ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவின் வழியாக உம்மை நாங்கள் நன்றியோடு தொழுது கொள்கிறோம் தந்தையே. தந்தையே, உம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய வேண்டுதலினாலும் அவருடைய பரிந்து பேசுதினாலும் இம்மட்டும் தேவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் பேரில் நீர் கிருபையாயிருந்து அன்பாயிருந்து தயவாயிருந்து இம்மட்டும் எங்களை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறமைக்காக, இம்மட்டும் எங்களுக்கு வேண்டிய முடிய சத்தியம் என்கிற ஆகாரத்தை தந்து போஷித்துக் கொண்டிருக்கிறமைக்காக கூட உம்முடைய குமாரர் வழியாகவே நாங்கள் நன்றியோடு தொழுது கொள்கிறோம் தந்தையே. தந்தையே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய சுத்த கிருபையால் உம்முடைய குமாரர் மூலம் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்களும் உடைய குமாரர் மூலமாகவே இப்படிப்பட்ட கிருபையை பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு பெற்று தந்து இந்நாள் வரையிலும் எங்களுக்காக உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற உம்முடைய ஒரே பேரான குமாரருக்கும் கூட இவ்வேளையிலே எங்கள் நன்றியை நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். தந்தையே, காலை தொடங்கி இந்நேரம் வரையிலும் எங்களுக்கு வேண்டிய உடைய சத்தியம் என்கிற ஆகாரத்தை கூட தந்து எங்களை நீர் போஷித்திருக்கிறீர் தந்தையே. அப்பா, நாங்களும் கூட அப்பா இந்நாளில் கேட்டிருக்கக்கூடிய இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நாங்களும் ஒரு தூப கலசமாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய அப்பா நீர் எங்களுக்கு உங்களுடைய குமாரனுடைய ஈடுபலியின் புண்ணியத்தினாலே கொடுத்திருக்கிற அந்த நீதிமான் என்கிற நிலையை நாங்கள் அப்பா ஜீவபலியாக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு அப்பா தந்தையே நீர் எங்களுக்கு வேண்டிய ஆவியை தந்து நீரே எங்களை இன்னும் வழிநடத்தும் தந்தையே. தந்தையே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பரிசுத்தமான சத்தியத்தை எங்கள் மத்தியிலே பேசின ஒவ்வொரு சகோதரர்களையும் உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். இன்னும் உம்முடைய ஆவியினால் நிறைத்து உம்முடைய வார்த்தைகளை பேச தயவு பண்ணும் தந்தையே. அப்பா தொடர்ந்து அப்பா இன்னும் நாளைய தினத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அப்பா எல்லா காரியங்களையும் நீர் அறிவீர். அப்பா நீரே ஆசீர்வதியும் தந்தையே. இந்த ஒரு அப்பா கன்வென்சனையும் கூட, இந்த 2 நாள் கன்வென்சனையும் கூட உங்களுடைய நாமமும் உங்களுடைய ஒரே பேரான குமாரருடைய நாமமே மகிமைப்படுவதாக தந்தையே. இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை, இந்த ஜெபத்தை உங்களுடைய குமாரரும் எங்கள் அருமை ஆண்டவருமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தினால் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு ஜீவன் தந்து என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே.
அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு இரண்டு நிமிடம் மாத்திரம் நீங்கள் அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில அறிவிப்புகள் இருப்பதனால்